தகப்பன், தாய் மற்றும் நான்கு பிள்ளைகளான என்னுடைய தகப்பனின் குடும்பம் சபையை விட்டு போன அந்த நாளை, அந்த மணி நேரத்தை கூட அவரால் நினைவுபடுத்த முடியும். அநேகர் இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் திரும்ப வரமாட்டார்கள். உதவிக்காரனாக இருந்த அவருக்கு 13 வயதாக இருந்தது. அந்த நாட்களில் காலையில் குடும்பங்கள் ஞாயிறு பள்ளியில் பங்கேற்பார்கள். பின்னர் திருவிருந்து கூட்டம் மத்தியானம் நடைபெறும். ஒரு அழகிய வசந்த கால நாளில் ஞாயிறு காலை தொழுகை கூட்டத்தில் பங்கேற்று திரும்பிய பண்பு குடும்பமாக ஒன்று சேர்ந்து மத்தியான உணவு அருந்து கொண்டிருந்தபோது அவருடைய தாய் அவருடைய தகப்பனிடம் கேட்டார், நல்லது, இந்த மாலை நாம் திருவிருந்து கூட்டத்திற்கு போக வேண்டுமா அல்லது குடும்பத்துடன் ஊருக்குள்ள ஒரு உலா வருவோமா, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? திருவிருந்து கூட்டத்திற்கு வேறு ஒரு மாற்று இருப்பதாக என்னுடைய தகப்பனுக்கு ஒருபோதும் தோன்றவில்லை. ஆனால் அவரும் அவருடைய 3 இளவாதி பிள்ளைகள் அனைவரும் உட்கார்ந்து மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த ஞாயிறு மத்தியானம் ஊருக்குள் உலா வருவது ஒருவேளை ஒரு ஆனந்தமான குடும்ப நிகழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் பாதுகாப்பு ஆசீர்வாதங்களுக்கு சபையிலிருந்து வெளியே கொண்டு போய் வேறொரு வித்தியாசமான பாதையில் அவரை குடும்பத்தை நடத்தின ஒரு புதிய வழிக்கு அது சிறிய தீர்மானம் ஆரம்பமாகிறது. நமது காலத்தில் வேறொரு பாதையை தேர்ந்தெடுக்க சோதிக்கப்படுகிறவர்களுக்கு ஒரு பாடமாக மார்மன் புத்தக தீர்க்கதரிசியான லேகி ஒரு தரிசனத்தை அவனுடன் குடும்பத்துடன் பகிர்ந்து கொள்கிறான். அங்கே அவன் நான் எண்ணிலடங்கா ஜனக்கூட்டத்தை கண்டு அதில் பலர் அவன் நின்று கொண்ட விருட்சத்திற்கு நடத்தி சென்ற பாதையை அடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் தள்ளி முன்னேறினார்கள். அவர்கள் முன்னே வந்து விருட்சத்திற்கு நடத்தி சென்ற பாதையில் செல்ல தொடங்கினார்கள். அங்கே ஒரு ஏழு மூடு பணி எழும்பியது. அந்த பாதையில் செல்ல தொடங்கினார்கள். தங்கள் வழி தவறி அவர்கள் அலைந்து போய் காணாமற் போகும் அளவிற்கு இருந்தது. பின்னர் லேகி ஒரு இரண்டாவது பிரிவினரை கண்டான். அவர்கள் முன்னாக வந்து இருப்புக்கோலின் நுனியை பிடித்தார்கள். அவர்கள் முன்னாக வந்து விருட்சத்தின் கனியை புசிக்க மட்டும் இருப்புக்கோலை பிடித்து இருளின் மூடுபணியில் தள்ளி முன்னேறினார்கள். துரதிருஷ்டவசமாக விருட்சத்தின் கனியை புசித்த பின்பு அவர்கள் வெட்கப்பட்டவர்கள் போலாகி அவர்கள் தம் கண்களை ஏறெடுத்தார்கள். ஏனெனில் ஒரு பெரிய விசாலமான கட்டிடத்திலிருந்து அவர்கள் கனியை புசிக்கிறவர்களுக்கு நேராக தன் விரல்களை நீட்டி பரிகாசம் செய்யும் கோலத்தில் அவர்கள் இருந்தனர். பின்னர் இந்த ஜனங்கள் தவிர்க்கப்பட்ட பாதைகளில் விழுந்து விலகி காணாமற் போனார்கள். ஆயினும் அங்கு ஒரு மூன்றாவது பிரிவினர் வந்து ஜீவ விருட்சத்தை அடைவதில் வெற்றியை மட்டும் காணவில்லை, பின்னர் அவர்கள் விழுந்து போகவும் இல்லை. அவர்கள் முன்பாக வந்து கீழே விழுந்து விருட்சத்தின் கனியை புசிக்கும் மட்டும் எப்பொழுதும் இருப்புக்கோலை இறுக்கமாக பிடித்து அவர்கள் தங்கள் வழியில் முன்னேறி சென்றனர் என அவர்களை பற்றி வேதம் சொல்லுகிறது. அவர்களால் காண முடிந்த ஒரே பாதுகாப்பான இருப்புக்கோல் இந்த ஜனங்களுக்கு பிரதிபலித்தது. எப்பொழுதுமே அவர்கள் அதை இறுக்கமாக பற்றி கொண்டார்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஊருக்குள்ள ஒரு உலாவை போன்ற ஒன்றை போல கூட விட்டுவிட அவர்கள் மறுத்தார்கள். இந்த பிரிவின் ஜனங்களை பற்றி மூப்பர் டேவிட் ஏ. பெட்னர் போதித்தார், எப்பொழுதும் இருப்புக்கோளை இறுக்கமாக பற்றி இருத்ததிலே இந்த வசனத்தின் முக்கிய வாக்கியம். ஒருவேளை இந்த மூன்றாவது பிரிவின் ஜனங்கள் கிறிஸ்துவின் வார்த்தைகளை தொடர்ந்து படித்து வாசித்து ஆராய்ந்திருப்பார்கள். இந்த பிரிவினரோடு சேரவே நீங்களும் நானும் முயற்சிக்க வேண்டும். தேவனின் சபை அங்கத்தினர்களாகிய நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவும் தேவனின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியவும் என்று உடன்படிக்கை செய்திருக்கிறோம். இரட்சகருக்கு ஒரு சாட்சியாக நிற்பதாக பலவீனமானவர்களுக்கும் வறியோருக்கும் உதவ தேவனின் கற்பனைகளை கை கொள்ள அவசியம் ஏற்படும் போது மனம் திரும்ப ஞானஸ்தானத்தில் நாம் உடன்படிக்கை செய்திருக்கிறோம். ஏனெனில் அப்போஸ்தலனாகிய பாவல் போதித்ததைப் போல எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானான். திருவிருந்து நியாயமான அப்பம் மற்றும் தண்ணீரில் பங்கேற்பது இந்த உடன்படிக்கையை நம்மால் புதுப்பிக்க முடிகிற ஒரு திருவிருந்து கூட்டத்தில் கலந்து கொள்ள ஒவ்வொரு வாரமும் நமக்கு தருணம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவும் நாம் விழும்போது மனம் திரும்பவும் மீண்டும் ஒரு முறை நம்மையே அர்ப்பணிக்க இந்த சாதாரண செயல் நம்மை அனுமதிக்கிறது. பதிலாக அவருக்கு ஆவி ஒரு வழிகாட்டியாகவும் பாதுகாப்பாயிருக்க நமக்கு தேவனுடைய வாக்களிப்பாக இருக்கிறது. அந்த வெளிப்படுத்தலை என்னுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிகள் என்ற புத்தகத்திலிருந்து நமது ஊழியக்காரர்கள் போதிக்கிறார்கள். நமது ஞாயிறு கூட்டங்களில் நாம் கலந்து கொள்ளும் போது சாட்சி வருகிறது. சபை கூட்டங்களில் நாம் பங்கேற்று ஒன்று கூடி தொழும் போது நாம் ஒருவரையொருவர் பலப்படுத்துகிறோம். நண்பர்களுடனும் குடும்பத்தாருடனும் நமது நட்புறவால் நாம் புதுப்பிக்கப்படுகிறோம். வேதங்களை நாம் படித்து மறுஸ்தாபிக்கப்பட்ட சுவிசேஷத்தை அதிகமாக கற்றுக்கொள்ளும் போது நமது விசுவாசம் பலப்படுத்துகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏன் தனித்தனியாக 3 கூட்டங்களானோ அவைகள் ஒவ்வொன்றும் ஏன் தேவையான ஒருவர் கேட்டுக் கொடுக்கும். திருவிருந்தின் உடன்படிக்கையில் பங்கேற்க திருவிருந்து கூட்டம் சந்தர்ப்பம் அளிக்கிறது. நமது உடன்படிக்கைகளையும் நாம் புதுப்பிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் ஒரு கூடுதலான அளவை நாம் பெறுகிறோம். பரிசுத்த ஆவியினால் அறிவுறுத்தப்பட்டு பக்தி விருத்தி அடைகிறோம். எல்லாருமே பக்தி விருத்தி அடைந்து ஒன்று சேர கழிந்து களி கூர்ந்திருக்கும்படியாக ராஜ்யத்தின் கோட்பாட்டை ஒருவருக்கொருவர் போதிக்க ஞாயிறு பள்ளி நம்மை அனுமதிக்கிறது. மறுஸ்தாபிக்கப்பட்ட சுவிசேஷத்தின் கோட்பாட்டை நாம் புரிந்து கொள்ளும் போதும் மகத்தான ஆற்றலும் தனிப்பட்ட சமாதானமும் வருகிறது. தங்களுடைய கடமையை கற்றுக்கொள்ளவும் அதிக பதிபூர்ணமாய் அறிவுறுத்தப்படவும் ஆண்களும் வாலிபர்களும் ஆசாரியத்துவ கூட்டங்கள் ஒரு சமயமாயிருக்கிறது. அவர்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்கவும் குடும்பங்களை பலப்படுத்தவும் வறியோருக்கு உதவவும் சபையின் பெண்களுக்கு ஒத்தாசை சங்கம் ஒரு வாய்ப்பளிக்கிறது. அதே போன்று நமது இளம் பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கென்ற வகுப்புகள் இருக்கிறது. அவளுக்கு வரப்போகிற முக்கியமான பொறுப்புகளை அவளுக்கு ஆயத்தம் செய்து இருக்கும்போது அங்கே அவளுக்கு சுவிசேஷம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த தனித்துவமான ஆனால் இணைக்கப்பட்ட கூட்டங்கள் ஒவ்வொன்றிலும் கோட்பாடுகளை நாம் கற்றுக்கொள்கிறோம். பரிசு தாவிய உணர்கிறோம். ஒருவருக்கொருவர் சேவிக்கிறோம். தூரம், பயண செலவு அல்லது ஆரோக்கியம் போன்ற தவிர்க்க முடியாத வகைகள் இருந்தாலும் நமது ஞாயிறு கூட்டங்களில் கலந்து கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். 3 மணி நேர ஞாயிறு கூட்டங்களில் தொழுகையிலிருந்து மிகுந்த சந்தோஷத்தின் சமாதானத்தையும் ஆசீர்வாதங்கள் வரவென நான் வாக்களிக்கிறேன். எப்பொழுதுமே நமது ஞாயிறு கூட்டங்கள் எல்லாவற்றிலும் பங்கேற்க எங்கள் குடும்பம் பொறுப்பேற்றது. இது எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி சுவிசேஷத்தை எங்களுக்கு புரிந்து கொள்ளுதலை ஆழப்படுத்தியதை நாங்கள் கண்டோம். சபை கூட்டங்களில் பங்கேற்க விசேஷமாக எங்கள் வீட்டுக்கு திரும்பி ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தொடரும் போது எங்கள் தீர்மானத்தை பற்றி நன்றாக நாங்கள் உணர்ந்ததை நாங்கள் அறிந்து கொண்டோம். விடுமுறையில் கூட நாங்கள் எல்லா ஞாயிறு கூட்டங்களிலும் பங்கேற்றோம். எங்கள் மகளில் ஒருத்தி அவளுடைய பிரயாணத்தில் ஒரு நகரத்தில் சபையில் கலந்து கொண்டதை பற்றி சமீபத்தில் எழுதினாள். ஆம் அப்பா, ஞாயிறு கூட்டங்கள் அனைத்திலும் நான் பங்கேற்றேன். ஓய்வு நாளை நாங்கள் எப்படி ஆசரிப்பது என்பதில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அநேக தேர்ந்தெடுப்புகள் உண்டு. சபை கூட்டங்களில் பங்கேற்பதன் சிறந்த தேர்ந்தெடுப்புகள் எப்பொழுதுமே சில நிகழ்ச்சிகள் தியாகம் செய்யப்படலாம். மிகச்சிறந்த நிகழ்ச்சிகளை நல்ல நிகழ்ச்சிகளுக்கு பதிலாக அவன் பயன்படுத்துகிறான். எப்பொழுதுமே கோலை இருக பற்றி இருப்பது என்பது திருவிருந்து கூட்டம், ஞாயிறு பள்ளி, ஆசாரியத்துவ அல்லது ஒத்தாசை சங்க கூட்டங்களான நமது ஞாயிற்று கூட்டங்களில் நாம் பங்கேற்பது என்பதே. நமது பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் ஆரம்ப வகுப்பு வாலிபர் மற்றும் இளம் பிள்ளைகள் என்று அவரவர் கூட்டங்களில் பங்கேற்கிறார்கள். எந்த கூட்டத்தில் பங்கேற்பது என்று நான் ஒருபோதும் தேர்ந்தெடுப்பதில்லை. தொழுகையிலும் ஏறெடுக்கப்படுகிற ஓய்வு நாள் கூட்டங்கள் எல்லாவற்றிலும் நாம் பங்கேற்பதில் நாம் கிறிஸ்துவின் வார்த்தையை இருக்க பெற்றுக் கொள்கிறோம். எப்பொழுதுமே கோலை இருக பற்றி கொண்டிருப்பது, தேவரின் எல்லா கற்பனைகளையும் கைக்கொள்ள நாம் முயற்சிப்பது, அன்றாட தனிப்பட்ட மற்றும் குடும்ப ஜபங்கள் ஏற்பது, தினமும் வேதங்களை படிப்பது என்பதே. மார்மன் புத்தகத்தில் போதிக்கப்பட்டிருப்பதைப் போல எப்பொழுதுமே இருக்கப்பட்டிருப்பது கிறிஸ்துவின் கோட்பாடுகளை அங்கமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து நமது பாவங்களை அறிக்கையிட்டு நமது இருதயங்களை மாற்றி பின்னர் ஞானஸ்தான தண்ணீர்களுக்குள் அவரை பின்தொடர்ந்து இறங்கி வழிகாட்டியாகவும் தேற்றாளவாகவும் கிரியை செய்கிற பரிசுத்தாவியானவன் திடப்படுத்தின் வரத்தை பெறுகிறோம். கிறிஸ்துவின் வார்த்தைகளை உண்டு கழித்து முன்னேறி செல்கிறோம். என்னுடைய சகோதர சகோதரிகளே, நான் உடன்படிக்கையின் மக்கள். உடன்படிக்கைகளை நாம் மனமுமுந்து கைகொள்கிறோம். பிதாவுக்குள்ள சகலத்தையும் நாம் பெறுவோம் என்பது வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள். நமது உடன்படிக்கைகளை கைகொள்வதில் கோலை எப்பொழுதுமே இறுக்கமாக பற்றி கொள்ளும்போது உலகத்தின் சோதனைகளையும் அழிவுகளையும் தடுக்க நாம் பலப்படுத்துவோம். எல்லா கனிகளை காட்டிலும் மிகவும் விலையேறப்பட்டதும் மிகவும் விரும்பப்படத்தக்கதுமான கனியுடன் வெறிச்சத்தை நாம் அடையும் வரை இந்த அழிவுக்கேதுவான வாழ்க்கையின் எல்லா சவால்களையும் நம்மால் கடந்து போக முடியும். என்னுடைய தகப்பனின் இளம் வயதில் சபைக்கு திரும்பி வரவும் பாதையில் முன்னேறி செல்ல மீண்டும் ஆரம்பிக்கவும் ஊக்குவித்த ஒரு நல்ல பெண்ணை திருமணம் செய்ய அவர் அதிர்ஷ்டசாலியாயிருந்தார். அவர்களுடைய விசுவாசமிக்க வாழ்க்கை அவர்களுடைய எல்லா பிள்ளைகளையும் அடுத்த தலைமுறையான பேரப்பிள்ளைகளையும் இப்பொழுது கொள்ளு பேரப்பிள்ளைகளையும் ஆசீர்வதித்திருக்கிறது. தங்களுடைய ஓய்வு நாள் தொழுகை கூட்டத்தில் ஒன்றில் பங்கேற்பதா வேண்டாமா என்ற ஒரு எளிய தீர்மானம் என்னுடைய தாத்தாப்பா குடும்பத்தின் வாழ்க்கையில் ஒரு விசேஷ வித்தியாசத்தை ஏற்படுத்தியது போல நம்முடைய அன்றாட தீர்மானங்கள் நமது வாழ்வில் விசேஷத்த வழிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும். திருவிருந்து கூட்டம் ஒன்றில் பங்கேற்க வேண்டுமா வேண்டாமா என்பதை போன்ற சிறியதாக தோன்றுகின்ற ஒரு தீர்மானம் அடைய முடியாத நித்திய விளைவுகளை ஏற்படுத்தும். சிரத்தையோடு நாம் தேர்ந்தெடுத்து ஒன்று கொடுவதிலும் உடன்படிக்கைகளை கைக்கொள்வதும் வருகிற மகத்தான ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பையும் பெறுவோமாக. நமது பரலோக பிதாவின் சமூகத்திற்கு நம்மை நடத்துகிற இருப்புக்கோளை நாம் எப்பொழுதும் இறுக்கமாக பற்றிக்கொள்வோமாக. இதை இயேசு கிறிஸ்துவின் நாம் பரிசுத்த நாமத்தில் சொல்கிறேன், ஆமேன்.